President Eyring, we thank you for your instructive and inspiring
உங்களுடைய உற்சாகமளிக்கும் செய்திக்காக தலைவர் ஐரிங் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய விசுவாசத்திற்கும் பக்திக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரின் தீர்க்கதரிசியாகவும் கர்த்தரின் சபைக்கு தலைவராகவும் தாமஸ் எஸ் மான்சனை ஆதரிக்கும்படியாக நேற்று நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டோம். ஒரு தீர்க்கதரிசிக்காக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என நாம் அடிக்கடி பாடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்னவென்று உங்களுக்கும் எனக்கும் முழுமையாக புரியுமா? சுத்தமான உண்மையான எந்த சொந்த நோக்கமும் இல்லாத முற்றிலும் உண்மையான ஆலோசனையாயிருக்கக்கூடிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியை ஆதாரிக்கும் சிலாக்கியத்தை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். உண்மையில் ஒரு தீர்க்கதரிசியை எவ்வாறு நீங்கள் ஆதாரிப்பீர்கள்? சபையின் அதிகாரிகளை ஆதாரிக்கும் பரிசுத்தவான்களின் மேல் ஒரு முக்கியமான கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்படி செய்வது கைகளை உயர்த்துவதால் மட்டுமே அல்ல, ஆனால் செயலிலும் சத்தியத்திலும் இருக்கிறது என சபையின் தலைவராகுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தலைவர் ஜோசப் ஸ்மித் விளக்கினார். ஒரு தீர்க்கதரிசியை ஆதாரிக்க என்னுடைய மிக தனித்துவமான செயலை நான் நினைவு கூறுகிறேன். 1972 அப்போது 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் தற்காலிக தலைவராயிருந்த ஸ்பென்சர் W. கிம்பலுக்கு இருதயத்தில் அறுவை சிகிச்சை செய்ய ஒரு மருத்துவராகவும் இருதய சிகிச்சை நிபுணராகவும் எனக்கு பொறுப்பிருந்தது. அவருக்கு ஒரு கடினமான அறுவை சிகிச்சை அவசியமாயிருந்தது. ஆனால் இருதய கோளாறுடைய ஒரு 27 வயதான நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. அறுவை சிகிச்சைக்கு நான் சிபாரிசு செய்யவில்லை. அதை நான் தலைவர் கிம்பலுக்கும் பிரதான தலைமைக்கும் தெரிவித்தேன். ஆனால் பிரதான தலைமையால் அது ஆலோசனை அளிக்கப்பட்டதால் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விசுவாசத்தில் தலைவர் கிம்பல் வலியுறுத்தினார். அவர் எவ்வாறு தன்னுடைய தலைவர்களை ஆதரித்தார் என்பதை அது காட்டுகிறது. இந்த தீர்மானம் என்னை நடுங்க வைத்தது. கர்த்தருக்கு நன்றி, அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. தலைவர் கிம்பலின் இருதயம் துடிக்க ஆரம்பித்த போது அது அதிக வல்லமையுடன் துடித்தது. அந்த கன நேரத்தில் இந்த மனிதன் ஒரு நாள் சபையின் தலைவராவார் என்ற பரிசுத்த ஆவியின் தெளிவான சாட்சி எனக்கு கிடைத்தது. விளைவு உங்களுக்கு தெரியும். 20 மாதங்களுக்கு பின்பு தலைவர் கிம்பல் சபையின் தலைவரானார். அநேக ஆண்டுகளாக அவர் துணிவும் தைரியமுமான தலைமையை அவர் கொடுத்தார். அப்போதிலிருந்து சபையின் தலைவர்களாக தலைவர்கள் எஸ்ரா டாப் பென்சன், ஹார்வர்ட் W. ஹண்டர், கார்டன் பி ஹிங்க்லியையும் இப்போது தாமஸ் எஸ் மான்சனையும் நாம் ஆதரிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர்கள் தீர்க்கதரிசிகள். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, மறுசாபிதம் எதையாவது செய்கிறதா என்றால் அது தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் பேசுவதை நிறுத்திவிட்டார் என்ற பழங்காலத்து புராணத்தை சிதறடித்துவதே. சத்தியத்திலிருந்து கூடுதலாக எதுவும் இருக்க முடியாது. ஆதாமிலிருந்து இன்றைய நாள் வரை எல்லா காலங்களிலும் தேவனுடைய சபையின் தலைவராக ஒரு தீர்க்கதரிசி நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தெய்வீகத்தையும் அவருடைய பூலோக ஊழியத்தையும் பற்றி தீர்க்கதரிசிகள் சாட்சியளிக்கிறார்கள். இந்த கடைசி கால தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தை நாம் கௌரவிக்கிறோம். சபையின் தலைவராக அவரை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் கௌரவிக்கிறோம். தீர்க்கதரிசிகளையும் மற்ற தலைவர்களையும் நாம் ஆதரிக்கும் போது பொது அதிகாரத்தின் சட்டத்தை நாம் செயலுக்கு கொண்டு வருகிறோம். ஏனெனில் அதிகாரமுள்ள ஒருவரால் நியமிக்கப்பட்டு அவனுக்கு அதிகாரம் உண்டென சபை அறிந்தும் சபை தலைவர்களால் வழிகாட்டப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ள போய் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அல்லது என்னுடைய சபையை கட்ட யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாது என கர்த்தர் சொன்னார். கர்த்தரின் சத்தத்தை கேட்க ஆவிக்குரிய கட்டளையை கைக்கொள்ள நாம் முயற்சிக்கும் போது அவருடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக அது வருகிறதில் கர்த்தரின் சபையின் அங்கத்தினர்களாக இது நமக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறது. சரியான அதிகாரத்தால் கர்த்தரின் சபையின் எல்லா தலைவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த சபையில் எந்த தீர்க்கதரிசியும் அல்லது எந்த பிற தலைவர்களும் அவராகவே அல்லது அவளாகவே எப்போதுமே அழைக்கப்படுவதில்லை. எந்த தீர்க்கதரிசியும் எப்போதும் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன் என கர்த்தர் சொன்னபோது அதை கர்த்தர் தெளிவுபடுத்தினார். எந்த நிலையிலும் சபை தலைவர்களுக்காக நீங்களும் நானும் வாக்களிப்பதில்லை, இருந்தும் அவர்களை ஆதரிப்பதன் சிலாக்கியத்துடன் நாம் இதை செய்கிறோம். கர்த்தரின் வழிகள் மனிதனின் வழியிலிருந்து வேறுபட்டது. மனிதர்களுக்கு வயதாகும் போது அல்லது முடியாதவர்களாகும் போது அவர்களை அலுவலகத்திலிருந்து வர்த்தகத்திலிருந்து வெளியேற்றுவது மனிதர்களின் வழி. ஆனால் மனிதர்களின் வழி ஒருபோதும் கர்த்தரின் வழியாயிருக்காது. அவர்களின் தீர்க்க தரிசன முன்னுரிமைகளை தாங்க நம்முடைய மிக சிறந்தவற்றை நாம் செய்யும்படியாக நாம் தீர்க்க தரிசிகளை ஆதரிப்பது ஒரு தனிப்பட்ட பொறுப்பு. நம்மீது சட்டபூர்வமாக இருக்கவும் கட்டப்பட்டவர்களாயிருக்கவும் ஒரு தீர்க்கதரிசியாக அவர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்படியாக நமது ஆதாரித்தல் ஒரு ஆணையை போன்ற அறிகுறியாயிருக்கிறது. 26 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சபையின் தலைவரானார். பின்னர் மூப்பர் ஜார்ஜ் ஆல்பர்ட் ஸ்மித் சொன்னார், நமது கைகளை உயர்த்தும் போது நாம் செய்கிற கடமையின் பொறுப்பு மிக பரிசுத்தமான ஒன்று. நாம் நம் வழிகளில் அமைதியாக போவோம். கர்த்தரின் தீர்க்கதரிசி இந்த பணியை நடத்தி செல்வதற்கு விருப்பமுள்ளவர்களாயிருக்கிறோம் என்பது அதற்கு அர்த்தமல்ல. ஆனால் நாம் அவருக்கு பின்னால் நிற்போம், நாம் அவருக்காக ஜெபிப்போம், அவருடைய நல்ல பெயரை நாம் காப்பாற்றுவோம், கர்த்தர் நடத்துகிறதை போல அவருடைய அறிவுரைகளை செயல்படுத்த நாம் முயற்சிப்போம் என்பது அதன் அர்த்தம். ஜீவிக்கிற கர்த்தர் அவருடைய ஜீவிக்கிற சபையை நடத்துகிறார். அவருடைய சபைக்கான அவருடைய சித்தத்தை அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நேற்று தாமஸ் எஸ் மான்சனை சபையின் தலைவராக ஆதரிக்க நாம் அழைக்கப்பட்ட பின்பு பிரதான தலைமையின் ஆலோசகர்களையும் 12 அப்போஸ்தலர்களின் குழுமத்தின் அங்கத்தினர்களையும் தீர்க்கதரிசிகளாகவும் ஞானதிருஷ்டிக்காரர்களாகவும் வெளிப்படுத்துபவர்களாகவும் ஆதரிக்கவும் நமக்கு சிலாக்கியம் இருந்தது. தேவனின் தீர்க்கதரிசிகளாக 15 மனிதர்களை நாம் ஆதரிப்பதை பற்றி நினைத்து பாருங்கள். இந்த காலங்களில் மனிதனின் மேல் எப்போதுமே அருளப்பட்ட சகல ஆசாரியத்துவ திறவுகோள்களையும் அவர்கள் தரித்திருக்கிறார்கள். பரிசுத்த அப்போஸ்தலத்துவத்திற்கு 15 மனிதர்களின் அழைப்பு சபையின் அங்கத்தினர்களாக நமக்கு பெரிய பாதுகாப்பை வழங்குகிறது. ஏன்? இந்த தலைவர்களின் தீர்மானங்கள் ஒருமனதாக இருக்க வேண்டும். இணக்கத்தை கொண்டுவர 15 மனிதர்கள் மேல் எவ்வாறு பரிசுத்த ஆவி நகர்ந்து செல்லும் என்பதை நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? அநேக காரியங்களை பற்றி வெவ்வேறு கருத்துகளுடன் கல்வியிலும் தொழிலிலும் வெவ்வேறு பின்னணிகளுடன் இந்த 15 மனிதர்களும் இருக்கிறார்கள். என்னை நம்புங்கள், இணக்கம் வந்தடையும் போது தீர்க்கதரிசிகளாக ஞானதிருஷ்டிக்காரர்களாக வெளிப்படுத்துபவர்களாக இந்த 15 மனிதர்களுக்கும் கர்த்தரின் சித்தம் என்னவென தெரியும். கர்த்தரின் சித்தம் நிறைவேறும்படியாக பார்க்க அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என அவர்கள் ஜெபிக்கும் போது இந்த 15 மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தரின் ஜெபம் மாதிரியாக கொடுக்கிறது. அப்போஸ்தலரின் அலுவலில் அதிக மூத்த அப்போஸ்தலர் தலைமையை தாங்குகிறார். இந்த நடைமுறை வழக்கமாக சபையின் தலைவரின் அலுவலகத்துக்கு வயதான மனிதர்களை கொண்டு வருகிறது. கர்த்தரால் வழிநடத்தப்பட்டதை போல இது தொடர்பையும் அனுபவத்தின் முதிர்ச்சியையும் அனுபவத்தையும் அதிகமான ஆயத்தத்தையும் கொடுக்கிறது. இன்றைய சபை கர்த்தராலே சாபிக்கப்பட்டிருக்கிறது. வேலையை குறைப்பதையும் ஆதரவையும் கொடுக்கிற ஆளுகையின் ஒரு குறிப்பிடத்தக்க நடைமுறையை அவர் வைத்தார். வயது அதிகமாகும் போது வரக்கூடிய தவிர்க்க முடியாத வியாதிகள் மற்றும் முடியாமையிலும் கூட இந்த நடைமுறை தீர்க்கதரிசன தலைமையை வழங்குகிறது. எந்த மனிதனும் சபையை வழி தவறி நடக்காதிருக்க சமநிலையையும் பாதுகாவலும் அதிகமாயிருக்கின்றன. ஒரு நாள் அவர்கள் உயர் ஆலோசனை குழுவில் இருக்க ஆயத்தமாயிருக்க மூத்த தலைவர்கள் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியின் அமர்ந்த சத்தத்தின் மூலமாக கர்த்தரின் குரலை எப்படி கேட்பதென்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய அநித்திய வாழ்க்கையின் முடிவுக்கு நெருங்கிக் கொண்டிருந்த தலைவர் எஸ்ட்ரோடெஃப் பென்சனுக்கு முதல் ஆலோசகராக ஊழியம் செய்து கொண்டிருந்த போது தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி விவரித்தார். அவருடைய சபையின் ஆளுகைக்காக கர்த்தர் அமைத்த கொள்கைகளும் செயல்முறைகளும் எந்த சூழ்நிலைக்கும் பொருத்தமாயிருக்கிறது. தலைவருக்கு உடல் நலக்குறைவு அல்லது முழுமையாக செயல்பட இயலாமை வரும்போது சபையின் விவகாரங்களையும் நிகழ்ச்சிகளையும் நிர்வகிக்க உணர்த்துதல் மற்றும் வெளிப்பாட்டிற்கான உரிமையையும் சேர்த்து சபையின் ஆளுகை பற்றியும் தீர்க்கதரிசன வரத்தை பயன்படுத்துதலை பற்றியும் எந்த சந்தேகமும் கவலையும் இருக்கக்கூடாது என்பது முக்கியம். ஆசாரியத்துவ திறவுகோள்களை தரித்திருக்கவும் சபையை ஆள அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொண்டிருக்கவும் அதன் நியமங்களை நிர்வகிக்கவும் அதன் கோட்பாட்டை விவரிக்கவும் அதன் வழக்கங்களை சாபிக்கவும் பராமரிக்கவும் பிரதான தலைமையும் பன்னிர அப்போஸ்தலர் ஆலோசனை குழுவும் அழைக்கப்பட்டு நியக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைவர் ஹிங்க்லி தொடர்ந்தார், தலைவருக்கு உடல்நலக்குறைவு அல்லது அவருடைய அலுவலகத்தின் எல்லா கடமைகளிலும் முழுமையாக செயல்பட இயலாமை வரும்போது அவருடைய இரண்டு ஆலோசர்களும் பிரதான தலைமையின் ஒரு குழுமாக இணைக்கிறார்கள். தலைமையின் அன்றாட பணியை அவர்கள் தொடர்கிறார்கள். ஆனால் எந்த நிர்வாக முறையின் செயல்முறைகள் நிகழ்ச்சிகள் அல்லது கோட்பாடின் முக்கியமான சந்தேகங்கள் பிரதான தலைமை மற்றும் பன்னிருவரால் சேர்ந்த நோக்கத்தோடும் ஜபத்துடனும் கருத்தில் கொள்ளப்படும். கடந்த ஆண்டில் சபையின் தலைவராக 5 ஆண்டுகளின் மைல்கல்லை தலைவர் மான்சன் அடைந்தபோது அவருடைய 50 ஆண்டுகால அப்போஸ்தல சேவையை அவர் நினைவு கூர்ந்து இந்த அறிக்கையை கொடுத்தார். அப்பொழுது பெஞ்சமின் ராஜாவின் வார்த்தைகளை அவர் படித்தார். மொத்தத்தில் வயது நம் எல்லோரிடமும் அதன் கடமையை செய்கிறது. ஆயினும் நானும் உங்களை போல சரீரத்திலும் மனதிலும் சகலவித பலவீனங்களுக்கும் உட்பட்டவனாயிருந்தும் இந்த ஜனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என் தகப்பனால் அபிஷேகப்படப்பட்டு இந்த ஜனத்தின் மீது ராஜாவாகவும் அதிகாரியாகவும் இருக்கும்படி கர்த்தரின் கரத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ளேன். எனக்கு கர்த்தர் அருளிய சகல ஊக்கத்தோடும் பலத்தோடும் உங்களுக்கு சேவை செய்ய அவருடைய இணையற்ற வல்லமையினால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். தலைவர் மான்சன் தொடர்ந்தார், நமக்கு வரக்கூடிய எந்த உடல்நலக்குறைவு இருந்த போதிலும் சரீரத்தில் அல்லது மனதில் எந்த பலவீனங்கள் இருந்த போதிலும் நமது முழு திறமையுடன் நாம் பணி செய்கிறோம். சபை நல்ல நிலையில் இருக்கிறதென்பதை நாம் உறுதி செய்கிறேன். இது எப்போதுமே நல்ல நிலையில் இருக்கிறதென்றும் எது வந்தாலும் கவலைப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ தேவையில்லை எனவும் பிரதான தலைமைக்கும் பன்னிருவர் குழுமத்திற்கும் அமைக்கப்பட்டிருக்கிற செயல் திட்டம் நமக்கு உறுதியளிக்கிறது. நாம் பின்பற்றுகிற, நாம் தொழுகிற, நாம் சேவிக்கிற நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் சுக்கானில் இருக்கிறார். தலைவர் மான்சன் அவர்களே, அந்த சத்தியங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்நாளின் எடுத்துக்காட்டுகளுக்காகவும் அர்ப்பணிப்பான சேவைக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஒருங்கிணைந்த உண்மையான நன்றியை உங்களுக்கு தெரிவிப்பதில் உலகமெங்கும் உள்ள சபை அங்கத்தினருக்காக பேசுவதாக நான் எடுத்துக்கொள்ளலாமா? நாங்கள் உங்களை கௌரவிக்கிறோம், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். எங்கள் கைகளை உயர்த்துவதால் மட்டுமல்ல, எங்களுடைய முழு இருதயத்தோடும் பிரதிஷ்டையின் முயற்சிகளோடும் நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம். தாழ்மையுடனும் அக்கறையுடனும் எங்களுக்கு அன்பான தீர்க்கதரிசியே, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.